உங்களுடைய இருவருக்கும் வணக்கம். நான் மறுபடியும் மன்னன்
பேசுகின்றேன்.
ஆயக்கலைகள் 64 என்று கூறுகின்றார்கள். அதே போல் மன்மத கலைகளும் 64. இந்த மன்மத கலைகள் 64 இந்த ஆயக்கலைகள் 64 ஒரு கலையாக வருகின்றதா என்று அறிய விரும்புகின்றேன். ஆயக்கலைகள் 64 பற்றியும் தவிர்த்து கூறுவீர்களா? நன்றி, வணக்கம்.
ஆயகலைகள் 64 உணர்வைக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராது இடம். இது சரஸ்வதி அந்தாதிகா கம்பருடைய காப்பு. ஆயகலைகள் 64 என்னவென்று சொல்லி இப்போ சொல்லியிருக்கிறார்கள். அம்பாளுடைய நாமங்களிலே லலிதா சகஸ்ரநாமத்திலே ஒன்று சதுஷஷ்டி கலாமயி. சதுஷஷ்டி 64 கலைகளின் வடிவமாக இருப்பவள் அம்பாள். இந்த 64 கலைகளிலே மதனக்கலையும் உண்டு. மதனக்கலையும் உண்டு. இன்றைக்கு மதனக்கலைக்கு எங்களுக்கு கிடைக்கிற புஸ்தகம் வந்து காமசூத்திரம். இந்த காமசூத்திரத்தை எழுதினவர் வாட்சாயனர். இந்த வாட்சாயனர் என்றவர் இந்த காமசூத்திரத்தை எழுதுகின்ற பொழுது இந்த காமசூத்திரத்திற்கு மூலம் அங்கே இருந்து வந்தேன்னு சொல்றார். இது இன்னும் யாக்ஞவல்யர் அங்கே இருந்து வந்தது, அதுக்கு முதல்ல யார் சொன்னது என்று சொல்லி சிவன் இத்தனையோ இதால் சொன்னதை அந்த முனிவர் எத்தனையோ லட்சம் கிரந்தங்களால் எழுதியிருந்தது. அப்புறம் அதுல இருந்து அடுத்த பரம்பரையில வந்து அவர் இன்னொருத்தர் எழுதியது, அடுத்த எழுதினது, இப்ப நான் எடுத்து தருகிறேன். அப்ப எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற காமசூத்திரம் வந்து வேற சுருக்கப்பட்ட தான் காமசூத்திரம். அது அவருடைய கலையாக ஒன்று இருக்கின்றது. இந்த 64 வகையான போகங்களை பற்றியும் இருக்கின்றது. தமிழிலே இதை வந்து கொக்கோகம் என்ற பெயரில் ஒரு தமிழ் புத்தகம் இருக்கிறது. அதிலேயும் வந்து இந்த மதனக்கலையை பற்றிய விவரங்கள் இருக்கின்றன. இது 64 கலைகளிலே ஒன்று. வாழ்வியலுக்கு தேவையான கலை என்றபடியினாலே அது 64 கலைகளிலே ஒன்றாக இருக்கின்றது. இறைவனிடமிருந்தே வந்ததாக அந்த புத்தகங்கள் அந்த பெரியவர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள்.
உண்மையிலே பல விஷயங்கள் எல்லாம் இறைவனிடமிருந்தான் வந்தது. ஆனால் இதை பற்றி நாங்கள் சொன்னால் சிலருக்கு அது நகைப்பு கிடமாக தெரிகிறது.
மூலம் அங்கே இருந்தது. அது அந்த நேரம் வரை இரண்டால் இந்த வித்தண்டாலே அறிவு. இந்த அறிவு என்று கேட்டால் இந்த அறிவில வந்து தங்கு தடையற்ற எல்லாம் உணர்ந்த அறிவைத்தான் நாங்கள் ஞானம் என்று சொல்றோம். நான் சொல்றது ஞானம் என்றால் இந்த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். எல்லாருக்கும் கொஞ்சம் ஞானம் இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. இங்க சமயத்துல கொஞ்சம் இருக்கு, வானிலை வந்து விடுகிறோம். மருத்துவத்துல கொஞ்சம் இருக்கு, சட்டத்திறனுக்கு சட்டத்துல கொஞ்சம் இருக்கும். பரதநாட்டியஞ்சவருக்கு பரதநாட்டியஞ்சல கொஞ்சம் இருக்கு. அப்படியே ஒருத்தருக்கு கொஞ்சம் எங்களுடைய ஞானம் அல்லது அறிவு எல்லாம் சிற்றறிவு, ஒரு சிறு பகுதி. மருத்துவத்தில் இருக்கிற மாதிரி இஎன்டி டாக்டர்கிட்ட போய் ஹார்ட் காட்டேலாம், அது சரி. கார்டியோலஜிஸ்ட போய் கர்ப்பப்பை சம்பந்தமான நோய் விவரங்களை சொல்லலாம், அது கைனகாலஜிஸ்ட போகணும். கைனகாலஜிஸ்ட போய் கண் காட்டேலாம், கண் காட்ட முடியாது. அப்ப அதே மாதிரி கண் வைத்தியரிடம் போய் பல்லு காட்டேலாம். இல்லை, ஒவ்வொரு துறை அவ்வளவுதான் தெரியும். சிற்றறிவு அற்றது எங்களுக்கு வருகிற அறிவு சுட்டறிவு. சுட்டறிவு என்று சொன்னால் நாங்கள் ஒருவர் சுட்டி காட்ட அறிவது, படித்து அறிவோம் அல்லது அனுபவத்தால
பட்டறிவோம்.
படித்தறிவு பட்டறிவு ரெண்டையும் சேர்த்துத்தான் சொல்லுவது சுட்டறிவு, சுட்டி காட்டி அறிவது. அப்ப சிற்றறிவு மற்றது சுட்டறிவு, அதுதான் எங்களை அறிவு. பிறவிதோறும் இந்த அறிவு எங்க இருக்குது என்றால் எங்கட மனத்தில இல்லை. சிலர் யோசிக்கிறது புத்தியிலே உண்டு, புத்தி கூர்மை உண்டு. புத்தி ஒரு கருவி அறிவுக்கு,
அறிவுக்கு ஒரு கருவி.
ஆனா புத்தியில இல்ல, புத்தியில இல்ல. மனம் ஒரு கருவி, ஆனா மனத்துல இல்ல. இப்ப மூளையிலே உண்டு கேப்பினம். ஐன்ஸ்டைனுடைய மூளையை வச்சு ஆராய்ச்சி செய்தவர்கள். மூளையும் ஒரு கருவி, அந்த அறிவு தொழிற்படுவதற்கு. சில வேளை அறிவு இருக்கு மான்மாண்ட, ஆனா இந்த புத்தி தொழிற்படாட்டி தெரியாது,
வெளிப்படாது.
எங்களுக்கு தெரியும் செருபரல் பால்சி என்று இருக்குது, அல்லது மோட்டோ நியூரான் டிஸ் இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானி ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் உடம்பு முழுக்க பேரலைஸ்ட், வார்த்தையே வராது. ஆனா இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான யுகத்தில் இவர் வாழ்றபடியினால அந்த பதவியிலேயும் அந்த வசதிகளும் இருந்தபடியினால ஒரு சிறு கண் அசைவு அல்லது அசைவினாலேயே வார்த்தையாடல் செய்யக்கூடியதாக கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் வச்சிருக்கிறார். இன்றைக்கும் விஞ்ஞான ரீதியான விளக்கங்களை கொடுக்கிறார், புஸ்தகங்கள் எழுதுகிறார். பிரீத் ஹிஸ்டரி ஆஃப் டைம் சொன்னது அவர்தான். அப்ப இது ஏன், அப்ப இது வந்து என்ன, அவருடைய கருவி அறிவு இருக்குது, ஆனா கருவி இல்லாட்டி தொழிற்படாது. இது மாதிரி எல்லாம் கருவிகள். அறிவு எங்க இருக்குன்னு கேட்டா ஆன்மாவில் இருக்குது.
ஆன்மா அறிவுதான் வரும்.
அதான் நுண்ணிய நூல்வேலை கற்பினும் வள்ளுவருடைய குரல்ல இருக்குது. அந்த உண்மை அறிவே
அறிவு
மிக கொண்டதாவது எந்த புத்தகத்தை படிச்சு என்னத்தை சப்பி துப்பினாலும் இந்த உள்ளுக்கு ஆன்மாவில் இருக்கிறது தான் அந்த உண்மையான அறிவு. மிச்சமெல்லாம் ஜஸ்ட் என்ன படிச்சுட்டு துப்புறது, படிச்சுட்டு சுத்துறது. நாங்கள் சொல்லுவோம் சத்தி எடுக்கிறதுன்ட்டு. அப்படி ஒரு உபனிஷத்தே இருக்குது, அது வேற
உபனிஷத்திலே இருக்காது.
தைத்திரிய உபனிஷத்துன்னு இருக்குது. ஒரு முனிவர் வந்து அந்த காலத்தில் அந்த மரபில் சொல்லுகிறார்கள், அது அந்த முனிவர் அவருடைய மாணவர்கள் வந்து கற்றதை பிறகு எல்லாத்தையும் கக்கன்று சொன்னார், கக்கினார்கள். அப்போ பிறகு தத்திரி புறாக்களாக வந்து அது எடுத்து சொன்னது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த புறாக்கள் வந்து ஒரு இது இருக்குது பார்த்தீங்கள் என்றால், இந்த கக்கி சாப்பிடும் குஞ்சுகளுக்கு வந்து இந்த கக்கி
உட்டுக்கும்,
அதெல்லாம் பார்த்துருப்பீர்கள். தத்திரி புறாக்கள் என்ன செய்திருக்கிறார், இந்த முனிவர் தன்னுடைய மாணவர்கள் கொஞ்சம் பேரை அனுப்பி இருக்கிறார் எல்லா இடமும் போய் இந்த ஞானம் உள்ளவர்களிடம் பெற்று அறிந்து வாருங்கள். அவர்கள் எல்லா இடமும் பெற்று வந்த அறிவை இவருக்கு முன்னால வந்து திருப்பி கக்குறார்கள் சொல்லுகிறார்கள். அதை வைத்து தொகுக்கப்பட்டதுதான் தைத்திரிய உபனிஷத். தைத்திரிய உபனிஷத் அதுலதான் இன்றைக்கெல்லாம் இந்த கன்வகேஷன் ஸ்பீச் ஒன்று இருக்கு இல்லையா, யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்துல பட்டம் அனுப்புகளால அது அங்க தைத்திரிய உபனிஷத்துல இருக்கு. குருகுலத்தை விட்டு வெளியேறும் மாணவனுக்கு அவரு கொடுக்கிறார் என்னென்ன மாதிரி வாழ வேணும், என்னென்ன மாதிரி கடைப்பிடிக்க வேணும், என்னென்ன மாதிரி தண்ட வேணும். நீ இவ்வளவும் கட்டிட்ட இன்னும் சந்தேகம் வரலாம், சந்தேகம் வந்தால் கட்ட நூல்கள்ல இருக்கிறத பேர். அப்படி இல்லாட்டி பெரியவர்கள் என்ன செய்கிறார்கள் பார்த்து அறிஞ்சு வேணும். பெரிய பட்டவளிப்பு விழா கூறிய பட்டவளிப்பின் போது அல்லது வெளியேறுகின்ற போது கொடுக்கின்ற ஒரு உரை அங்கே சத்திரிய உபனிஷத்துல இருக்கு. இந்த உள்ள அறிவு ஆன்மா அறிவு வந்து உள்ள அறிவு தான் வரும். ஆகவே எங்களுக்கு இருக்கிறது எல்லாம் சுட்டறிவு சிற்றறிவு. இப்படியே ஆன்மா பிறவி தோறும் பிறந்து பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிலே விருத்தி அடைந்து கொண்டு வருகிறது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா என்று வர பிறகுதான் அதுக்கு ஒரு என்ன வரும். எவ்வளவு பிறப்பு பிறந்தாலும் எவ்வளவு படிப்பு படித்தாலும் எத்துணை அனுபவங்களை பெற்றாலும் இறைவனுடைய பூரண அறிவு முற்றறிவுக்கு ஒப்பாகாது. Will become never closer to the supreme intelligence. அப்ப வந்தவனதான் என்ன சொல்லுவோம் நாங்கள், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் பெருமான ஆல் தீஸ் இனி காணும், இனி படிச்சு எல்லாம் அறியலான்னு விளங்கிட்டு மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுட்டேன் அந்த நிலை வரும். அப்ப அப்படி அவரை கண்டோன்னே சிவம் சிவன் ஆகுது. இறைவன் வந்து சிவனோட சேர்ந்து சிவன் சிவன் ஆகுது. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் அப்ப சிவன் சிவன் ஆகினோன்னே சிவபோதம், சிவபோதம்ன்றது சிவத்தில் இருக்கிற சிவன்ல இருக்கிற ஞானம், சிவபோதம் சிவனுடைய ஞானம் ஆகுது. Supreme intelligence. So my intelligence becomes supreme intelligence when me become one with the God. இதான் அத்துவிதம் அத்துவிதம். அப்ப இப்ப வந்து என்னுடைய இன்டெலிஜென்ட் தனியா இல்லை, ஏற்கனவே இருந்து என்னுடைய இன்டெலிஜென்ஸே இஸ் a fraction of that supreme intelligence. அந்த supreme intelligence தான் ஞானம். இந்த ஞானத்தை பெற்றவர்கள் ஞானிகள். இதுதான் ஞானமும் ஞானியும் அறிவும். இதை பற்றிய